கட்டத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் பிரச்சனம் இருக்கிறபடினால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நீர் சபையிலே உலாவி வருகிறபடினால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி கருகிறோம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாவதாக, எல்லா கனமும் உண்டாவதாக, எல்லா ஆட்சிமையும் உண்டாவதாக. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரினா இயேசு நாமத்திலே செவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். ஆமென். இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிமையுள்ள தேவன், அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. மகிமையுள்ள வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உயர்த்தி இருக்கிற வார்த்தை, எங்களோடு பேசுகிற வார்த்தை, அந்த வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய கிருபை நாளையம் லண்டன்ல இருந்து பாஸ்டர் ரஞ்சன் அவர்கள், உங்களுக்கு அவரை தெரியும், அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையின் நமக்காக நம் மத்தியிலே அவர் பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை நாம் வரவேப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவர் சபையின் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். தேவன் நம்மத்திலே எழுந்திருக்கிறதுக்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியான நம்மை நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய சபையிலே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம் ஐயா. தேவனுடைய பிரசன்னத்திலே மலைகளும் மழுகு போல ஆண்டவரே உருகி போற தேவனுடைய வல்லமையான பிரசன்னத்திலே பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் விலகி போனதுக்காக நன்றி. ஆண்டவரே, இவருடைய பிள்ளைகளுக்கு நீ கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சபையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே சபை மகிமைப்பட வேண்டும். நீர் உயர்ந்திருக்க வேண்டும் ஐயா. இந்த இடத்திலே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே ஆண்டவரே சிங்காசனத்தில் உயர்ந்திருப்பீராக. ஆவியானவரே பேசுவீராக. பேசுகிறவர் ஆவியானவர், விடுதலை பண்ணுகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே இருக்கிறது மிகவும் சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வாராக. இந்த இடத்திலே வந்து மீண்டுமாக இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபையை பாராட்டி இருக்கிறார். சபையாக, நண்பர்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன். தேவனுடைய சிங்காசனத்தை, அவருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொண்டோம். அதை இந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளிலே வந்த வண்ணமாய் போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் உங்களை விடுதலை பண்ணி அனுப்புவார். நீங்கள் என்ன நோக்கத்தோடு, என்ன காரியத்தோடு, என்ன சிந்தனையோடு வந்திருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிவார். நம்முடைய இயேசு கிறிஸ்து அறிவார். ஹல்லேலூயா. அவரினாகவே நீங்களை வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடி கர்த்தர் உங்களை நிறைவாக, உங்கள் தேவைகளை சந்தித்தவராக, உங்கள் நோக்கங்களை அறிந்தவராக உங்களை விடுதலை பண்ணி நிச்சயமாக அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் அதை அறிந்தவராக உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இந்த ஊழியத்தை செய்ய தந்த உங்களுடைய சபை போதகருக்கும் மற்றும் போதகர்மார்களுக்கும் ஊழியர்களுக்கும் சபை பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியம் மகிமையானது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் பாராட்டின கிருபிகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய மனைவி வந்து ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறார்கள். ஆகவே நான் செய்திக்கு போறதுக்கு முன்பாக அவங்க வந்து ஒரு சில சாட்சியை சொல்லி அதுக்கு பின்பாக செய்தி கலந்து நம்ம கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் வாழ்கிறோம். ஆமே. அவர் வாழ்கிறபடியால் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதாமே இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் குறுகிய சாட்சியை சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த கடந்த ஆண்டில் அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்து வருகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு வாக்குத்தத்தமான பாடல், சபையின் வளர்ச்சிக்கான ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அப்படியா உங்கள் மத்தியிலே தேவனுடைய சிங்காசனத்தில் ஆராதனையிலே நாங்கள் கரிசிக்கிறோம். ஹல்லேலூயா! தேவ தூதர்கள் அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்களாய் நாங்கள் அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். வர்த்திக்க செய்கிறவரே நாங்கள் பெறுகிறோம். ஹல்லேலூயா! அப்படியான சில அடிகளை நான் அதிலே பாடுவேன். நீங்கள் எல்லாம் வாக்கு தத்தமான பாடல்களா இருக்கிறது. வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். வலதும் இடதும் எல்லைகளை விரிவடைய செய்கிறீர், வலதும் இடதும் எல்லைகளை விரிவடைய செய்கிறீர். நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். யாபேசை போல் எல்லைகளை ஆசீர்வதித்து காக்கிறீர், நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். எண்ணிக்கைக்கு அடங்காத ஆத்துமாக்கள் தருகின்றீர், நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். ஐஸ்வரியம் மேன்மைகள் மகிமைகளை உடுத்திரீர், நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். அனுதீனம் கிருபைகள் நன்மைகளால் முடி சூட்டுகிறீர், நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெரு.
ஒரு அடி மட்டும் பாடுவீர்களா என்னோட சேர்ந்த? முதலாவது லைன் மட்டும்.
வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம், எம்மை வர்த்திக்க செய்பவரே நாங்கள் பெறுகிறோம். வலதும் இடதும் எல்லைகளை விரிவடைய செய்கிறீர், நாங்கள் பெறு.
என்னோட சேர்ந்து பாடுவீங்களா?
வலதும் இடதும் எல்லைகளை விரிவடைய செய்கிறீர், நாங்கள் பெறுகிறோம் அப்பா, நாங்கள் பெறு.
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி,
அப்பா நாங்கள் பெறுகிறோம்
சொல்லுங்க. வாயிலத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க தீர்க்க தரிசனமாக.
நாங்கள் பெறுகிறோம்.
வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படி அவள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வாராக, உங்களையும் உங்கள் சபைகளையும் வர்த்திக்க செய்வாராக, உங்களையும் உங்கள் தேசங்களையும் வர்த்திக்க செய்வாராக. ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா! ரெண்டு பேதுரு, ஒரே ஒரு வார்த்தை. ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரத்தில் 8 வாசிப்போம்.
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விட்டாது.
ஹல்லேலூயா! பேதுரு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு சபையின் ஒரு கருப்பொருளான ஒரு ஆலோசனையை அவர் தன்னுடைய காலத்திலே அவர் சொல்லுகிறார். இப்படியான இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருக வேண்டுமா? என்ன காரியம் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்மை வீணான மனுஷராய் மாற்றாமல், கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாமல், எங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாயும் ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாயும் கனி உள்ளவர்களுமாய் நம்மை மாற்றுகிறது என்று அவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். எவைகள் நமக்கு உண்டாயிருந்து பெருக வேண்டும் என்பதை அவர் முந்தின ரெண்டு வசனங்களில் காண்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக யாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சியடக்கத்தையும் இச்சியடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள்.
அப்ப என்ன காரியத்தை அவர் நமக்கு இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்கு? எல்லாரும் நல்லா கவனியுங்கள். நாம் ஓடுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கு, நம்முடைய இலக்கு கனியுள்ளவர்களாக இருக்க வேணும், நற்கிரியையில் பெருகிறவர்களாக இருக்க வேணும். அதை பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இவைகள் உங்களுக்கு உண்டாக இருக்க வேண்டும். நல்ல இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆயுசு நாட்கள் பூராக இந்த காரியங்கள் உங்களுக்கு உண்டாக இருக்க வேண்டும். அவைகளிலே நீங்கள் பெருகும் போது நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் ராஜ்யத்தில் கனி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு உங்கள் தைரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை தொடங்கினவர் மட்டுமல்ல, அவர் திரும்பி வரும்போது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்று என்ன? விசுவாசத்தை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படாவிட்டால் அவருடைய வருகையில் நாங்கள் கைவிடப்படுவோம். ஆகையால் இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஒரு தைரியத்தை காண்பிப்ப வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தை நடப்பிப்பதற்கு செயலாற்றுவதற்கு ஆவிக்குரிய ஒரு தைரியம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அந்த தைரியத்தோட ஒரு தேவ ஞானம் நமக்கு அவசியமா இருக்கிறது. நான் விரித்து சொல்லவில்லை, நான் ஷோர்ட்டாக சொல்லுகிறேன், நீங்கள் தியானித்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த தேவ ஞானத்தோடு அவர் சொல்லுகிறார், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ அன்பு, இவைகள் எங்கே காணப்படுகிறது? நீங்கள் பார்க்கலாம், 5:22-23 சொல்லும் போது, அங்கே கலாத்தியருக்கு சொல்லும் போது ஆவிக்குரிய கனி என்ற அந்த பதத்தில் அவர் விவரிக்கிறார். அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான ஒன்றுமில்லை. அப்ப என்ன சொல்லுகிறார் இதிலே? இந்த உங்களுடைய ஆவியிலே இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீர்களா? இவைகள் வெளியே இருந்து அல்ல, உங்களுடைய ஆவி மறுபுறப்படைந்த போது அந்த ஆவியிலே ஆண்டவர் இவைகளை சிருஷ்டித்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டியவைகளாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறது என்ன? நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேணும், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேணும், தேவ பக்தியோடு தேவ அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது தேவ அன்பு, சகோதர சிநேகம் என்பது அதை நாங்கள் மாம்ச பிரகாரமாக நாங்கள் ஒரு நாளும் நிறைவேற்ற முடியாது. ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம் என்று சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவருடைய தேவ பிள்ளையுடைய உள்ளங்களிலும் தேவனுடைய அன்பு, அகப் என்னும் அன்பை தேவன் ஊட்டியிருக்கிறார். ஏனென்றால் மாம்ச அன்பு ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த மாட்டாது. இது செல்ஃபிஷ் லவ், அது சுயத்தை நாடினதாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவ அன்பிலே பெருகும்படியாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பாச குடும்பங்களை, சபைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. அப்படி அது செய்யாவிட்டால் அந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றாவிட்டால் அந்த வார்த்தையிலே நாம் கேட்கிறது எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை அது விதையா இருக்கிறது, அது ஜீவனா இருக்கிறது, அது தான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். இன்றைக்கு தேவன் அனுப்புகிற வார்த்தையானது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையானது, அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுகிறதோ அது நிச்சயமாக அது உங்களை வாழ்க்கையை மாற்றும். ஹலேலூயா. 2019 இந்த வருடத்தை நாங்கள் வெகு சீக்கிரமாய் நாங்கள் கழித்து விட்டோம் சொல்லுவோமா, அல்லது அது வெகு சீக்கிரமாய் கடந்து போய் விட்டது சொல்லுவோமா? கடைசியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த 2019 நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியர்களாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு? பேலன்ஸ் பண்ணு. இப்ப தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அநேகம், அதை யாரும் மறுக்க முடியாது. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவருங்க. நம்முடைய தேவன் நல்லவர், அவரிடத்திலே நன்மை மாத்திரம் தான் இருக்கிறது. நல்லதையே அவர் செய்கிறவர். தீமை தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, நோய்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, துன்பங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, சோதனைகள் தேவனிடத்தால் வருகிறது அல்ல. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அதெல்லாம் மற்ற இடத்திலிருந்து வருது, சாத்தானத்திலிருந்து வருகிறது. அது தீமையான காரியங்கள், நோய்கள் எல்லாம் துக்கமான காரியம் எதுவாக இருந்தால் அங்கிருந்து வருகிறது. ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றுகிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவருடைய அன்புகளுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாகவே, துன்பமான காரியமா இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன், அவரான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே 2019 எதை நீங்கள் விதைத்தீர்களோ, எதை நீங்கள் விதைத்தீர்களோ அதையே 2020 அறக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. தேவன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனுஷனுக்கு எல்லாருக்கும் அது, சபை மக்களுக்கு மட்டுமல்ல, மனுஷன் மனுஷர்களுக்குள்ள அது ஒரு நித்தியமான ஒரு கட்டளை, அது நீதி, அது தேவ நீதி. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் 2019 விதைத்ததெல்லாம், நீங்க செலவழித்த நேரம், நீங்க சொல்லிய சுவிசேஷம், நீங்க சந்தித்த ஆத்துமாக்கள், நீங்கள் கொடுத்த பணம், நீங்கள் தேவராஜ்யத்திலே விதைத்த காரியங்கள் எல்லாம், தேவராஜ்யத்துக்காக நீங்க செய்த காரியம் எல்லாவற்றுக்கும் தேவன் நீதி உள்ளவராயிருந்து, உண்மை உள்ளவராயிருந்து 2020 நீங்கள் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. விதைக்கிறது ஒன்றுதான், கொஞ்சம் தான், அறுக்கிறது நிறைய. ஹல்லேலூயா. ஒரு நெல் விதை விதை அது 100 பெருகுமா? அதே போல நன்மைகளை விதைத்திருந்தால், அதே போல நாம தீமைகளை விதைத்திருந்தால் அதையும் அறுக்கத்தான் வரும். தேவன் நீதியுள்ளவர். ஆகவே நீங்கள் விதைத்த, எனக்கு தீமையை பற்றி கதை பேச விருப்பம் இல்லை, நன்மையை பற்றி நாம் பேசுகிறோம். ஆகவே நாம் விதைத்த நன்மையான காரியங்களுக்கு நிச்சயமாக நாம் அறுவடையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. 2020 விசேஷித்தமான ஒரு வருடம், அது இனி ஒரு நாள் வரப்போறதில்லை. ஏன் நான் திறந்திருமா? 2020 10 வந்தது, 1000 வருஷத்துக்கு முதல் 2020 வருகிறது. இனி 20, இனி என்ன வரும்? 30 1000 சட்டசாட்சியில அல்லது நாங்கள் 2020 விசேஷித்தமான வருடம். ஹல்லேலூயா. அந்த வருடத்தை நாம் சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, தேவனுடைய தேவன் நமக்கு தந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்வோமாக. ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 லூக்கா சுவிசேஷம் 1:37 வசனம்.
தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை வந்து தேவதூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இந்த சபையிலே நாம் கூடி வந்து நம்முடைய வார்த்தையை கூடி வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்லுற காரியம் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க நினைக்கிறீங்க இந்த காரியம் சரிவராது, இந்த காரியம் முடியாது, இது இவ்வளவுதான் என்று மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது மனிதனுடைய எண்ணம், அது சாத்தானுடைய திட்டம். மட்டுப்படுத்துகிறது நோ, மட்டுப்படுத்துகிறது மனிதன் அல்லது சாத்தான். லிமிட்டேஷன்ல விட்டுருவான், இதுக்கு மேல நீ போகக்கூடாது, இதுக்கு மேல நீ வளரக்கூடாது, இதுக்கு மேல உன்னால முடியாது, இது இவ்வளவுதான், அது கிறிஸ்தவர்களுக்கு அது கூடாது. நோ, தேவன் நாளை கூடாத நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம், நாம் ஒரு இவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த பிரச்சனை பாஸ்டர் இது வந்து சரிவராது, இந்த கடன் பிரச்சனை வந்து இது வந்து இவ்வளவு கடன் பிரச்சனை என்னால கட்ட முடியாது பாஸ்டர், அல்லது முடியாது, இது நடக்காது, எப்படி இது வந்து வானத்தை திறந்தால் நடக்குமோ? அப்படிதான் எலிசா காலத்துக்கு சொன்னான், நாளைக்கு இந்த இடத்துல எப்படியான காரியம் நடக்கும் சொல்ல, ஆண்டவர் வானத்தை பலகை திறந்தால் நடக்குமோ? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அழுகிறார்கள், எங்களுக்கு இறைச்சி வேண்டும், நாங்கள் இறைச்சி சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும் என கேளுங்க, தருவார் ஆண்டவர். அதுக்கே நீ முறுமுறுக்கிற, அதுக்கே தேவனை நீ பரிச்சை பார்க்கிற, அதுக்கே நீ தேவனை சோதிக்கணும், அணுகிறதுக்கு இது முறை அல்ல, ஆண்டவரை கேட்கறதுக்கு இது முறை அல்ல, இது வேதம் சொல்லிக் கொடுத்த முறை அல்ல, தேவனை கனப்படுத்துகிற முறை அல்ல இது, அதுதான் தேவனுக்கு கோபம். அவர் நல்லவர், புசிக்கிறவனுக்கு ஆரத்துக்கும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். எங்களுக்கு இறைச்சி வேணும். ஓகே, மோசே சொல்கிறார், ஊழியக்காரனுக்கே வருது, ஆண்டவரே இவ்வளவு ஜனத்துக்கும் இறைச்சி கிடைக்குமா, இது நடக்குமா? இது மனிதனுடைய நினைவு அவ்வளவுதான், நம்மள ஒரு ஒரு மனிதனால் நமக்கு சிந்திக்கும் அவ்வளவுதான், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், நடக்குமா? இன்றைக்கு நீ பாப்பாய் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் வந்து கேட்டதுக்கு அதிகமாக கொடுத்தார், சாப்பிட்டு முக்காலவர் மட்டும் சாப்பிட்டார்கள், ஆண்டவர் கோபம் பற்றி எரிய மட்டும் சாப்பிட்டார்கள். இன்னும் ஆண்டவர் அதை கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் முடியும். உங்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான், கத்தரை அணுகுற முறை எப்படி, அவரை கனப்படுகிற முறை எப்படி, அவருடைய நாம் கேட்கிற முறை. தேவன் எல்லாவற்றையும் தர இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்க வல்லமலா இருக்கிறார், களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பி வழியும் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது இது நடக்குமா, நடக்குமா, நடக்காத நீ அவிசுவாசப்பட்ட இதயத்திலே நடக்காது. இன்றைக்கு லிமிட் பண்ணி வச்சிருக்கிற காரணம் என்ன, அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை கொண்டு போய் சேப்பனையா, நான் கானானுக்கு கொண்டு போய் சேப்பன்னு சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அதிலே எனக்கு ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. அந்த வனாந்தரத்திலே ஒருவன் கூட பிளவினப்பட்டவன் இருந்ததில்லை, ஒருவன் கூட வியாதிப்பட்டவன், ஒரு தடுமல் இருமல் காய்ச்சல் ஒரு சின்ன வருத்தம் கூட இருந்ததில்லை. தேவனுடைய மகிமை அப்படியாக இருந்ததுதான், அந்த மகிமை தான் சபையிலையும் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ளாத சபை மக்கள் நாங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமை தான் இன்றைக்கு நம்மளை மூடி இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசியை ஜெபத்திலே ஜெபித்திருக்கிறார், ஆண்டவரே என்னை ஆதியிலே என்னோட உம்மளது மகிமையை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு தந்த மகிமையை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். ஆகவே அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை, அந்த சபையினுடைய மகிமை, வல்லமையான மகிமை, சபையின் வந்து வெரி பவர்ஃபுல், அது நாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு அங்கமும் முக்கியம், ஒவ்வொரு விசுவாசியும் முக்கியம், ஒவ்வொரு ஊழியக்காரனும் முக்கியம், ஒவ்வொருவரும் முக்கியமாக இருக்கிறபடியால் சபையிலேயே சர்வத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் சபையால் எல்லாம் கூடும், அது பாராளுமன்றத்தின் பாசத்தில் மேற்கொள்ள முடியாத ஒன்றை ஒன்று உலகத்தில் இருக்குமானால் அது கர்த்தருடைய சரீரமாகிய சபை, அது மனவாட்டியாகிய சபை. ஆகவே நீங்க பாக்குறவங்க தேவனால கூட ஆகவே அங்கு மோசை பார்த்தா இது முடியுமா? அன்றைக்கு எலிசா திக்கசி இது எப்படி நடக்கும்? அடுத்த நாள் பார்த்தா நீ இந்த காண மாட்ட, கண்ணால் காண மாட்டா, ஆனா நீ அதை அனுபவிக்க மாட்டேன் பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்ட போது காத்தையும் காண மாட்டாய், கடலையும் நீ காண மாட்டாய், நிலமே எல்லாம் ஆனால் இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அடுத்த நாள் நடந்ததா இல்லையா? நடந்தது. தேவனாலே எல்லாம் கூடும் சொல்லி இன்றைக்கு நாம் விசுவாசி நடக்கிறோமோ அதெல்லாம் கூடும். இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அப்படியான ஒரு முகிமையான காரியத்தை அவர் செய்து நடத்தி கொண்டு வருவாரானால் அழிந்து போகிற ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கு? இருக்குமானால் அந்த அழிந்து போகிற ஊழியம் மோசையினுடைய முகத்தில் இருந்த அது வந்து இவ்வளவு மகிமையா இருக்குமானால் நிலைத்திருக்கிற வல்லமையான ஹல்லேலூயா இயேசுவின் ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும்? சபை எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும்? நீங்க அதை உணர்ந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, அதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அது ஜெயமாய் நடக்குங்க. எங்க காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். அழ வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோதனைக்காரன் அவன் சோதிக்கிறவனா இருக்கிறபடியால அதை நாம் அதை பெருசா பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, கிறிஸ்தவனை தோட்டத்தில் சொல்லுகிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் பிளவினம் உள்ளது. இப்ப நாம் எதை பிடிச்சு கொள்றது? மாமிசம் பலவீனம் உள்ளது, மாமிசம் பலவீனம் உள்ளது, மாமிசம் பலவீனம் உள்ளது. அப்ப நம்ம பிடிச்சு கொள்றது எதை வந்தா? உச்சாமுள்ள ஆவி என்ன செய்யும்? உச்சாமுள்ள ஆவினா நாம் என்ன செய்யலாம்? விட்டுட்டு மாமிசம் பலவீனம் உள்ளது, நான் பலவீனமானவன், நான் அப்ப யூ ஆர் லிமிட்டட் யுவர் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியை நாமளே அப்படியே ஸ்பிரிட் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. பிரேயர் டைம் பிரேயருக்கு வந்தா பலவீனம் உள்ளது, அப்படி இது காரியம் எனக்கு சோர்வா இருக்குது, அந்த காரியம் இருக்குது. நோ, இதனாலதான் இவருடைய வாழ்க்கையில சில காரியங்களை இன்னும் அந்த லெவலுக்கு மேல போக முடியாமல் இருக்கிறது. காரணம் லிமிட்டேஷன், லிமிட் பண்ணாதங்க, லிமிட் பண்ணாதங்க. ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறது அல்ல. அப்ப நீங்க ஒரு விரும்பாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தெளிச்சு தரப்போறதும் அல்ல. நீங்க நாம விரும்பாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு போஸ்ட் பண்ணி தரப்போறதும் அல்ல. நம்ம விரும்புகிறது தேவன் நமக்கு தருவார். நாம் விரும்புகிற அவரால் வரும் என ஹல்லேலூயா. டாக்டர் ஒரு காரியம் நமக்கு சொல்லிட்டா அதை தானே நாம் நம்புறோம். இந்த வேதத்தில் எவ்வளவு காரியம் எழுதி இருந்தாலும் இதை நம்புறத விட பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துட்டேன்னு சொன்னா அதை எவ்வளவு தூரம் நம்புகிறோம்? ஒரு 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 செய்தியை, உலகத்தில் வர செய்தியை அதை எவ்வளவு தூரம் நம்பி அதை விசுவாசித்து அதை பற்றி கதைச்சு அதை டோக் பண்ணி அதுக்கு எவ்வளவுக்கு அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இது இது இந்த நியூஸ், இந்த நியூஸை விட அதை நம்புறோம் தானே, அதை நம்பி பேசுறோம் தானே, அதை நம்ப கலைக்கிறோம் தானே. அப்ப இது இந்த எழுதியிருக்கதை நம்பி ஏன் விசுவாசிக்கிறல்ல? நூறு வீதம், நூறு வீதம் விசுவாசிக்கிறல்ல. அன்றைக்கு மரியாளுக்கு வந்து எஸ் கேட்ட கேள்வி சரிதான், கேட்ட கேள்வி சரிதான், எஸ் தட் இஸ் சிச்சுவேஷன். அப்படியா இருந்தது. ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்றதுக்கு, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்றதுக்கு ஒரு பின்னணி இருக்க வேண்டும், ஒரு அடிப்படை, ஒரு அத்திவாரம் இருக்க வேண்டும். அதை வச்சுதான் சொன்னாதான் மனிதருக்கு விளங்கும். யூத கலாச்சாரம் பைபிள் எழுதக்குள்ள இயேசு கிறிஸ்து காலத்தில் யூத கலாச்சாரத்தை வச்சு வசனங்களை எழுதிச்சோம்னா தான் வாசிக்கக்குள்ள விளங்கும், புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுமே, ஒரு இது பண்ணுமே. அப்ப நாம அப்ப அதை வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு அந்த பைபிள். வார்த்தையை நான் விளங்கிக் கொள்ளும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக எடுத்து அது ஆவியான வெளித்ததற்கான நோக்க சரியான கண்ணோட்டத்தில் அதை பார்த்தா தான் நமக்கு அதனுடைய சரியான வெளிச்சம் வரும். மறையாள் வந்து அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி இது ஆகும்? இது ஒரு இது முதல் நடக்காத ஒரு காரியம், உலகத்தில் எங்கு நடக்காத ஒரு காரியம். ஆண்டவர் அதான் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். அல்லேலூயா. அவருடைய வல்மை உண்மையில் நிழலிடும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இனி நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை. உலகத்தில் யாருக்குமே நடந்ததும் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே உண்டான தேவனுடைய வல்லமையினாலே பிறந்தது பெறதான் இயேசு கிறிஸ்து. அது வித்து பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்றைக்கு சத்ருவானனுடைய வல்லமையான கிரிகள் அழிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துமஸை வைத்து இன்றைக்கு வியாபாரம் நடத்துகிற காரியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துமஸை வைத்து இன்றைக்கு சத்ருவானன் சபையிலே செய்கிற தீய காரியங்கள் அது மாற்றப்பட வேண்டும். சடங்காச்சாரங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்கு என்ன வழி தந்திருக்கார் வசனத்தை நாங்க பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு சொல்லுகிறாரு அந்த வித்து அது ஸ்திரியினுடைய வித்து, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் 3:15 நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான் பார்ப்போம்.
உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலே நசுக்குவார்.
ஹல்லேலூயா, திஸ் இஸ் தி கிறிஸ்மஸ். இதுதான் கிறிஸ்மஸ். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருந்த மகிமையையும் மனிதனுக்கு கொடுத்திருந்த ஆளுகைகளையும் பிசாசானவர் எப்படியாவது அதை வஞ்சனையாக பெற்றுக் கொள்ளும்படியாக அவன் தந்திரமாக ஏவாளை வஞ்சித்ததை கத்தர் பார்த்தார். நீ எந்த ஸ்திரியை கொண்டு நீ இந்த மனிதனை வந்திச்சாயோ அந்த ஸ்திரியினுடைய வித்து மூலமா உன்னை நான் நசுக்குவேன். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய வைராக்கியம், நம்முடைய தேவனுடைய அதான் கிறிஸ்துமஸ். அந்த ஏவாளை அந்த சத்ரு எப்படியாக வஞ்சித்து மனுக்குலத்தையுமே கீழ்படியாமைக்குள்ள தள்ளி ஆதாமுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் அவன் எடுத்து ஆளுகை செய்ய நினைத்தானோ அதே ஸ்திரி மூலமாக ஸ்திரிக்கு மூலமாக தான் உன்னை நான் நசுக்குவேன். அதனால தான் சாத்தான் ஸ்திரிகளை அந்த அந்த நாட்கள் நான் பார்ப்போம் சொன்னா கன்னியர்களை தேடி ஒன்று இருந்தானா இந்த கன்னியர்களை கிறிஸ்து பிறப்பா கிறிஸ்து பிறப்பா. அதனால ஆண்டவர் டெக்னிக்காக நியமிக்கப்பட்ட கன்னியிடத்தில் வந்து ஆண்டவருடைய ஞானமும் ஆண்டவருடைய வல்லமையும் பெரியது. ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு ஒரு ஆளுகையையும் அதிகாரத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஆதியாக 1:26 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க, ஆதியாக 1:26
பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
இதுதான் தேவனுடைய திட்டம். எல்லாவற்றையும் கொண்டோல கொண்டு வாங்க, எல்லாம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா ஆளுகையும் நான் தந்திருக்கிறேன், ஆணும் பெண்ணுமாக அவர்கள் நான் சிருஷ்டிக்கிறேன், நீங்க தான் உங்கள்கிட்ட தான் இருக்கு, கையிலான் இருக்கு. எல்லாம் பெருக வேண்டியது ஆடுற பொறுப்பு கத்தருடைய பொறுப்பு இல்ல, நீங்க பெருகுங்க, நீங்க பெருகுங்க, பூமியை நிரப்புங்க. உங்களோட கையிலான மிருகங்கள், உங்களோட கையில தான் ஆளுகை, உங்களோட கையில தான் எல்லாத்தையும் ஆண்டுகோள். கடல் மச்சம் கிச்சம் எல்லாத்தையும் புல் கண்ட்ரோல் ஆதாமிட்டு இருந்தது. அவன் தேவ சாயல் படி சிருஷ்டிக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்தை சிருஷ்டிக்கப்பட்டான். சாத்தான் பார்த்தான், இதை எப்படியாவது நான் இதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வஞ்சனையா செய்த காரியத்தை தான் ஏவாளை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட சொல்லி அந்த அந்த எல்லா அதிகாரத்தையும் எடுத்துட்டான் பாருங்க. அதனாலதான் யோபு இவை குறித்து பாருங்க, தேவர்கள் தேவனுடைய சன்னிதி இவனும் போய் நிக்கிறான் பாருங்க. இவரை தள்ளி விட்டாச்சு மேலிருந்து. இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? திரும்பவுமா தேவ சன்னிதிக்கு போறதுக்கு அதிகாரத்தை யாரு கொடுத்தது? ஆதாம் கொடுத்தது. லீகல் பவர், லீகல் பவர், லீகலா எடுத்தா சட்டப்படியாக எடுத்தா சட்டப்படியாக தான். தேவன் வந்து நீதி உள்ளவர், சட்டப்படியாகவே அதை கேன்சல் பண்ண வேண்டும். சட்டப்படியாக எடுக்கப்பட்ட எழுதப்பட்ட உயிர் மாதிரி சட்டப்படியாக எடுத்தாச்சு. அதனால சட்டப்படியாக தேவ சன்னிதிக்கு போயிருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்து யோபியை குற்றச்சாட்டக்கூடிய அதிகாரத்தை யாரு கொடுத்தது? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் ஸ்திரியின் வித்தாக வந்து இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆதாமாகிய கிறிஸ்துவாக அவர் வந்து எந்த அதிகாரமெல்லாம் இழந்தாரோ ஆதாம் எடுத்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் நமக்கு திருப்பி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு தந்த கரங்களை தட்டி அவர் மனிதன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைக்கு அதை தந்திருக்கிறார். சபைக்கு அதை தந்திருக்கிறார். சபையே விழித்தெழு, சபைக்கு அதை தந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம உலகத்திலே ராஜ்யம் இருக்கிறது, தேவ ராஜ்யம் இருக்கிறது. ஒளியின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். ஒளியின் ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் இருக்கிறோம், தேவ ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனங்களை வைத்து இந்த அதிகாரத்திலே தந்து ஆளுகை செய்யும்படியாக இன்றைக்கு நம்ம தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை நமக்காக செய்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்ல ஆண்டவர். இந்த ஆகவேதான் அன்றைக்கு பிசாசானவன் வந்து எங்கள் மேல் வந்து அதிகாரம் செல்றதுக்கு அவனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நீங்க இடம் கொடுத்தால் ஒழிய அவனுக்கு தேவ பிள்ளைகள் மேல், சபை மேல் அதிகாரம் செலுத்தி ஆளுகை செய்யறதுக்கு அவனுக்கு எந்த விதமான ரைட்டும் இல்லை. லீகல், ஹி ஹஸ் நோ லீகல் ரைட் டு ஓவர் கம் த சர்ச். நோ லீகல் ரைட். இல்லீகலா வந்தா தான், இல்லீகலா தான் ஹி ஹஸ் டு டூ சம்திங். லீகலாக இயேசு கிறிஸ்து அந்த லீகல் ரைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டார். ஆகவே இந்த அறிவு நமக்கு இருக்கணும். ஆகவே நமக்கு எந்த சோதனை வரும் பொழுதோ, நோய்கள் வரும் பொழுதோ, கஷ்டங்கள் வரும் பொழுதோ நாங்கள் பிசாசுக்கு எழுத்து நிற்க பழகிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். நான் தேவனுடைய சபையில் இருக்கிறேன். ஆகவே யூ ஹேவ் நோ லீகல் ரைட் டு ஓவர்கம் மீ, டொமினேட் மீ என்று சொல்லி சாத்தானை பார்த்து சொல்ல, வாயத்தில் சொல்ல நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு எழுத்து நிற்கிறேன், அதுதான் வார்த்தையை சொல்லி எழுத்து நிற்க வேண்டும். வியாதியா, பிளவீனமா, டாக்டர் சொல்லிட்டாரா, அல்லது காரியங்கள் எதிராக சொல்லப்பட்டிருக்கிறதா, சூழ்நிலைகள் எதிராக சொல்லப்பட்டிருக்கிறதா, இது நடக்கக்கூடியதா என்று சொல்லி நாம சிந்தித்து நாம யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உலகத்துக்குரியது, அது இருளின் ராஜ்யம். இருளில் இருக்கிறார்கள், இருளில் இருக்கிறார்கள். பரிசுத்தமாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கட்டும். நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். சபையில் இருக்கிற நீங்களும் நானும் நீதி செய்கிறவர்களாக, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவர்களாக, தேவன் தந்த அதிகாரத்தையும் ஆளுகையையும் நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, தேவ பிள்ளைகளாக வாழ பழகிக் கொண்டமாக இருந்தால் நாம் வெற்றி எடுக்கலாம். அவனவன் வாயினால் அவனவன் வயிறு நிரம்பும். முடியாது என்று சொன்னீங்க, முடியாது. அது எனக்கு இது அவ்வளவுதான், டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த கேன்சர் வந்து இது லாஸ்ட் ஸ்டேஜ். என்னது லாஸ்ட் ஸ்டேஜ், இனி இது சோமாக்க இல்லாது டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஓகே, அது அவ்வளவுதான், அதோட சாக வேண்டிய ஆள் தான், நானும் சாக வேண்டிய அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா செத்து போயிடுவான். இல்ல, கேன்சர் வந்து ஒரு வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட். கேன்சர் வந்து ஒரு அசுத்தாவி, அது பிசாசனுடைய வல்லமையான ஒரு ஆவியானவருடைய அசுத்தாவியுடைய செயல்பாடு. அது நாலே ஸ்டேஜ் என்ன, அஞ்சு ஸ்டேஜ் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு நோ லீகல் ரைட்டும் என்ன ஆளுகை செய்வதால் முடியாதுன்னு சொல்லி வாயத்தில் நீங்க சொல்லுவீங்களாக இருந்தால் அது போய்விடும். ஸ்ரீலங்கா ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன், பாஸ்டருக்கு தெரியும் இந்த வருஷம். சோ நான் இங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து போய் நான் இறங்கி, நான் கொழும்புல இறங்கி அன்றைக்கு நிக்கிறேன். அன்று இரவே ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்று இரவே என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா நோவுது, முகமெல்லாம் நோவுது. அடுத்த நாள் எனக்கு தலை அடிக்குது. சரி, எனக்கு வைஃப் சொல்லி சலையெல்லாம் அடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது என்று சொல்லி பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இந்த கண்ணியுமே எனக்கு துடிக்கிறது நின்றுட்டு, இதெல்லாம் ஒர்க் பண்ண, இந்த முகம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டு, இந்த வாயு பக்கம் இப்படியே போற மாதிரி இருக்கு. கண் இமே துடிக்காததால கண்ணால் தண்ணியோட வலிக்கிட்டுது. ஸோ நான் இங்க என்னுடைய வைஃபுடைய சிஸ்டர் டாக்டர் இருக்கிறாங்க லண்டன்ல, அவங்களுக்கு நான் அங்கிருந்து கால் பண்ணி கேட்டேன், இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, என்ன செய்யலாம், இது என்ன காரியம் சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது வந்து ஃபேஷியல், ஒரு முகத்தில் வர ஒரு வைரஸ் சம்பந்தப்பட்ட, 1000 பேருக்கு ஒருத்தருக்கு வரும். இதுல நரம்பு ஒன்றுல அந்த வைரஸ் தாக்கி இருக்கிறபடியால் இந்த பக்கம் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது, இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணாது. இது 1000 வரும், 70% ஆக்களுக்கு சுகமாகும். அவங்க டாக்டர் சொல்ற காரியம், 30% ஆக்களுக்கு சுகமாகாது, சுகமாகிறதுக்கு 3 மாதம் எடுக்கும். இது அவங்க டாக்டர் ரிப்போர்ட். சரி, ஓகே, டாக்டர் ரிப்போர்ட் கேட்கத்தானே வேணும். ஸோ இந்த குளிசிகளை போடுங்கன்னு சொல்லி அவங்க தந்தாங்க, இலங்கையில் வாங்கி போடுங்க ஸ்ரீலங்கா. நான் டாக்டர்கிட்ட போகவே இல்லை, ஆனால் குளிசியை நான் வாங்கிட்டு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், இந்த வியாதி எனக்குரிய வியாதி அல்ல, நான் ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதுவும் டிக்கெட் போடுறது கடைசி 2 நாளைக்கு பாஸ் பண்ணாரு, டிக்கெட் போட்டியான 2-3 கேப்பர் அடிச்சு 2 நாளைக்கு முதலே நாங்கள் மீம் போட்டு நாங்கள் அப்படியே அந்த ஊழியத்துக்கு நாங்கள் இப்படியா போகணும், இது கத்திர தரிசனம், இதில் நாங்கள் இணைந்து கொள்ள வேணும் சொல்லி முழுமைச்சோடு போய் அந்த இடத்துல போய் நன்றி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
நான் சொன்னேன் இது எனக்குரிய வியாதி அல்ல, நான் என்னுடைய மனைவியாக இதுக்கு நான் எதிர்த்திடம், இது என்னுடைய சரத்தில் இருக்க வேண்டிய காரியம் அல்ல, இது 3 மாசம் அல்ல, இப்பொழுதே இந்த காரியம் நான் ஊழியத்துக்கு நான் போவேன், ஊழியம் செய்ய வேண்டும், இருக்கக்கூடாதுன்னு இல்லைன்னு சொல்லி நான் எதிர்த்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணேன். சொன்ன மாதிரி பாஸ்டருக்கு தெரியும், நான் அவருக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட கூட தான் நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போய் நான் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி பிசாசுகளை துரத்தி ஊழியங்களை செய்து நான் கண்ணால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும், வாய் பேச முடியாது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும், ஐ டோன்ட் கேர், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் சொல்லி நான் அப்படியே அந்த ஊழிய சுழல் செய்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து தானே, நோ இந்த வியாதி என்னை விட்டு போகத்தான் வேண்டும், இருக்க முடியாது சர்வதுன்னு சொல்லி சொன்னாமல் எண்ணி 10 நாளில் போயிட்டு, ஹல்லேலூயா, எண்ணி எண்ணி 10 நாள் நான் எப்படி ஸ்ரீலங்கா போய் அதே திரும்பி வந்தேன், அப்புறம் கண்ணெல்லாம் இயங்க வலிக்கிட்டது, என் வாயில் அவனுக்கு இயங்க வலிக்கிட்டது, ஹல்லேலூயா. அப்படியாக நீங்கள் இருப்பீர்களா இருந்தால், எஸ் அதே ஆவியானவர் அதே வல்லமை நமக்கு தேவன் தந்திருக்கிறார், ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம், வியாதிகளையோ கஷ்டங்களையோ நோய்களையோ உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவைகள் வர மாட்டா இருக்கு சூழ்நிலை அப்படி, நோ 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 நோ, இது எனக்கு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன். அப்ப வேதவசனம் என்ன சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே குழந்தைய நிலை இருக்கு, உங்களை வாசம் இருக்கலாம், அறியீர்களா தெரியாதா, தெரியும், ஆலயம் ஆவியானவர் இருக்கிறார், சரி இது ஆலயம், ஆவியானவர் இருக்கிற ஆலயத்துக்குள்ள வேற காரியங்களுக்கு என்ன அலுவல், தேவனுடைய ஆலயம் இருந்தால் நான் இந்த ஆலயத்துக்குள்ள எப்படி நோய்கள் கிருமிகள் பாக்டீரியாக்கள் அதுகள் இதுகள் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறது, பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற இடம், கிட்ட வரக்கூடாது, இந்த பாக்டீரியா புழுகள் இந்த வருத்தன் இந்த தொட்டு வியாதி பாக்டீரியா ஒன்னும் கிட்ட வரக்கூடாது என்று சொல்லி நான் செவி கிட்ட வரக்கூடாது. அப்ப இந்த வசனத்தை நான் பிடிக்கணும், வசனத்தை பிடிக்கும், வசனம் பசுத்தர் ஆலயம் அறியீர்களா, நாம் ஆலயமா இருக்கிறேன், இந்த வசனத்தை சொல்ல சொல்ல சொல்லத்தான் பிசாசு ஓடுவான், சும்மா சக்க சக்க பேச்சு இல்ல, வசனம் சொல்லுகிறது, நான் ஆலயமா இருக்கிறபடியா என்னுடைய ஆலயம் பரிசுத்த வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய வசனம் எனக்குள்ள இருக்கிறது, நான் ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ளே வேற காரியங்களுக்கு உலகத்து காரியங்களுக்கு இடம் இல்லை, ஹல்லேலூயா. இப்படித்தான் நான் என்னுடைய மனைவி நான் ஜெபிக்கிறேன், அவங்க என்னுடைய மனைவியும் பொம்மெல்லாம் அடிச்சு கொண்டு இப்ப அதெல்லாம் விட்டு கனகாலம் ஒன்றும் இல்லை, அவங்க கிச்சன்ல போய் நின்று கொஞ்ச நேரம் கழுவி கொண்டுட்டாங்கன்னா மூக்க சனங்கள் வரமா இருக்கும், சில கஷ்டமா இருக்கும், நாங்கள் என்ன கூப்பிடுறாங்க கொஞ்சம் கழுவிட்டாங்க செய்யத்தானே என்னன்னா, அவங்களுக்கு அப்படி அந்த தண்ணி பட்டோன்னே நடமில, இப்ப அப்படி கூப்பிடுவோம் இல்ல, இப்ப அவங்களே எல்லாம் செய்யறது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னா, தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதையும் ஜீவன் உள்ளதாயும் சரி கற்குல நம்ம பட்டது நமக்கு நம்முடைய ஆவி உள்ளத்துல ஆராய்ந்து அறிகிறதாயும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா. சொல்றது மாத்திரமல்ல, நம்முடைய செயலை நீங்க செயல்படுத்தி வாழ்வீங்கன்னு சொன்னா உங்களை போல நம்ம போல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஒருத்தரம் இல்லை, ஹல்லேலூயா. இதை வெளியில இருக்கிறவர்கள் காண்பார்கள், வெளிஜனங்கள் போய் காண்பார்கள், குழந்தை இல்லை என்று சொல்லி நீங்க அது டாக்டர் சொல்லிட்டா இது நடக்காது, நோ அப்படி இல்லை, தருவார் எப்படியே 4:12 சொல்லுகிறது, எழுதி வாசிங்க, தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ நீதிமொழி சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படி அவன் இருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்க, அது வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்ப நம்முடைய நினைவுகளை எண்ணங்களை வரையறுக்கக்கூடியது வல்லமை இருக்கிறது, ஒரே ஒரு வல்லமை இருக்கிறது ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். பிசாசுக்கு கூட அந்த பவர் இல்லை. அப்ப இந்த யோசனைகள் வந்து தேவனுக்கு பிரியமான யோசனைகளாக இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இயேசு கிறிஸ்துவோட சிந்தையே எங்களை இருக்க கடவுள். இயேசு கிறிஸ்துவ ஆவியானவரா நமக்குள்ளேயும் இருக்கிறார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியா இல்லாட்டி நம்முடைய வழிகள் சரியா இருக்காது. நம்முடைய நினைவுகள் பிழையாக இருந்தால் நம்முடைய வழிகளும் பிழையாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஒரு மனிதர் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். நல்லதை சிந்தித்து நல்லதை நினைத்து நல்ல காரியங்களை என்ன செய்யணும், வாழ்க்கை மாறும் ஆட்டோமேட்டிக்கா. நம்முடைய சிந்தனையை மாத்தினா சரி, அட்டாக் பிசாஸ் அட்டாக் பண்றது இங்கதான் மைண்ட்ல. நம்மள மைண்ட செட்டப் பண்ணிட்டீங்களா சரியா? மைண்ட பாசிட்டிவாக தேவ வார்த்தைக்கு நேராக செட்டப் பண்ணி அந்த தேவனுடைய வார்த்தை சிஸ்டத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். பிசாசு கான்ட் டச், வரையலாது அவன் பாப்பா. இவனுக்குள்ள போய் நாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இவனுடைய சிந்தனைகள் வந்து இந்த மனிதனுடைய சிந்தனைகள் தேவனுடைய சிந்தனைகளாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இவன் ஒரு ஜெபவீரனாக இருக்கார். இவனுடைய சிந்தனைகள் தேவ ராஜ்யத்துக்குரியதா இருக்கிறது. அப்போ என்னுடைய சிந்தனைகளை கொண்டு இவனுக்குள்ள போட முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அவன் பதறி கொண்டிருப்பான். அவன் முடியாது, அப்படி சுத்தி வட்டம் பிடிச்சு கொண்டிருப்பாரு. ஒரு மனிதனை, ஒரு ஊழியக்காரனையோ தேவ பிள்ளைகளையோ பிசாசு இந்த வகையில் தாக்க முடியாது. ஆகவே சிந்தனைகளை நாம் சரியாக வைத்துக் கொள்வோமானால், நினைவுகள் நமக்கு சரியாக இருக்குமானால், அந்த தேவனுடைய வார்த்தையானது அந்த நினைவுகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆசீர்வாதமாக மாற்றிடும். உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ நீங்க போயிடுவீங்க. அதுதான், அதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதுதானே இங்கே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், அதுதானே உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். உங்களுக்கு தெரியும் தானே, தெரியும் தானே. ஆனால் அந்த வார்த்தையை வார்த்தையாக எடுத்து நாம் பார்க்கறது இல்லை. சும்மா ஏதோ எழுதி இருக்கிறபடி அப்படியே எழுதிட்டு போகிறது. என்னத்துக்கு சபையில ஊழியக்காரன் தேவன் வைத்திருக்கிறார்? என்னத்துக்கு சபையில ஊழியக்காரன் தேவன் வைத்திருக்கிறார்? எல்லாரும் ஆசாரிய லேவரா இருந்தாலும் ஏன் ஐந்து வகையான ஊழியங்களை சபையில தேவன் வைத்திருக்கிறார்? இந்த வகத்துகளை பகுத்து போதிக்கிறதுக்காக. இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை விளக்கப்படுத்தி அதை வெளிச்சத்தை உங்கள் சபைக்கு கொண்டு வரதுக்கு தான் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குது? அதுக்கு தான் அஞ்சு வகையான ஊழியர்கள் சபையில் சபை சீர்பிறந்த பரிசுத்தவான்கள் சீர்பிறந்த விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகத்தான் இந்த ஐந்து வகையான ஊழியர்களும் இருக்கிறது. மட்டுமே நாம் எல்லாரும் ஆசாரியும் ராஜாக்களும் சரத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே அதுக்காக தான் ஊழியர்களை தேவன் அழைத்து அவங்களை அபிஷேகம் பண்ணி இந்த வார்த்தைகளை பகுத்து போதிக்கிறார்கள். அதுக்குத்தான் நாங்க வேணும். அதுக்கு நீங்க அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது. எபிரேயர் 13:17,
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது.
பிரயோஜனமா இருக்காது. அளவைக்காதங்க பாசமாற, பிளீஸ். ஊழியக்காரரை துக்கப்படுத்தாதங்க. You are in danger. இது பிசாசுனுடைய ஒரு இன்னொரு வடிவம். பிசாசு பல வடிவங்களில் சபையை தாக்குவான். உங்களுக்கு அவன் சரியான சந்திரசாலி, பல வடிவங்களை தாக்குவான். இது ஒரு வடிவம். பல வடிவங்கள் பிசாசுக்கு, பல வடிவங்கள். இது ஒரு வடிவம். அவங்களை வந்து துக்கப்படுத்தி, அவங்க வசனங்களை பகுத்து போதிக்கிறவர்கள், அவங்களை நீங்க கனம் பண்ணி அப்படி அவங்களை அப்படி தான் நீங்க சபை வளரும். சபை வளரும். ஊழியக்காரர்கள் துக்கப்படுத்தக்கூடாது. இட்ஸ் நாட் ரைட். அது சரியான ஒரு 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 விசுவாசிக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் அல்ல அது. 13:17 அது வந்து சரியில்லை. அது அப்படி செய்யறது வந்து உண்மையா ஒரு டீசென்டான காரியம் அல்ல. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறவானபடியா அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படிக்கு. சந்தோஷத்தோட செய்யணும். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆவிக்குரிய தகப்பனா இருக்காங்க, என்னுடைய மகள், என்னுடைய குடும்பம் என்று அவர்கள் வந்து சந்தோஷத்தோடு கூட உங்களை வந்து ஆசீர்வதிக்கணும். சந்தோஷத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கணும். சந்தோஷத்தோடு உங்களுக்காக அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சந்தோஷத்தோடு உங்களை வீடுகளுக்கு அவர்கள் வர வேண்டும். நம்முடைய வாயினுடைய வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியம். அவனவன் வாய் வாய் வார்த்தை அவனோட வயிறு நிரம்பும். பேசுகிறதை குறித்து, நீங்க பேசுகிற விதத்தை குறித்து கொஞ்சம் கவனமா இருங்க. பேசுகிறது குறித்து நாம் கவனமா இருக்கணும். அதுல ஏன்னு சொன்னா, நான் முதல் சொன்னது போல தேவனுடைய மனிதன் வந்து தேவனுடைய சாயலிலேயும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியால அவருக்கு அவன் தேவன் அவனுக்கு சொந்த சுயத்தை கொடுத்திருக்கபடியால அதுல தேவன் கை வைக்கிறது இல்லை. இல்லாட்டி தேவன் அன்றைக்கு ஆதாம் எல்லாத்தையும் ஒருத்தரும் இல்லையே ஐயா. ஏதன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் மாத்திரம் தான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு திரும்பவுமாக தேவன் வந்து இன்னொரு உருவாக்கியிருக்கலாம்னு சொல்லி நாம யோசிக்கலாம். நாம யோசிக்கிறோம் அப்படியா? மனிதனுடைய நினைவு அது சிந்தனை. அது ஒருத்தர் சொன்னாரு, அந்த பழத்தை சாப்பிடக்கூட தட்டி விட்டுருக்கலாமே. ஏவாள் பழத்தை சாப்பிடக்கூட என்ன செய்யலாம்? கையை தட்டி விட்டுருக்கலாம் ஆண்டவர். இதை நாம யோசிக்கிறேன், தட்ட மாட்டார். உனக்கு சுய அந்த தேவன் நல்ல ஆண்டவர். உங்களுக்கு ஃபுல்லான ஃபுல் உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தையும் முழுமையான சுயசித்தத்தையும் தேவன் தந்திருக்கார். அதுல அவர் எந்த விதமாக ஃபோர்ஸாகவும் நுழைகிற தேவன் அல்ல. பரிசுத்தாவியானவர் அதுக்குள்ள ஃபோர்ஸாக நுழைகிற தேவன் அல்ல. கடைசி மட்டும் இல்லை. யூ டேக் யுவர் டிசிஷன், யூ டேக் யுவர் டிசிஷன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவன் அந்த வார்த்தைக்குள்ளால் கிரியை செய்வாரே ஒழிய உங்களுடைய சுயசித்தத்தின்படி இங்க எடுக்கிற முடிவுகளுக்குள்ள தேவன் வந்து பூந்து அதுக்குள்ள எல்லாம் கிரியை செய்ய மாட்டார். வேணுமாட்டா சாத்தான் தான் கிரியை செய்வார். டோன்ட் டூ தட். அப்படி இல்லை, நம்முடைய தேவன் நம்மளை அப்படித்தான் படைச்சிருக்காருங்க. நம்மளை விசேஷித்தவர்களாக நல்ல பிள்ளைகள் நல்லவராக அப்படித்தான் அழகாக படைச்சிருக்கிறாரு. அப்படியே சுயசித்தத்தை தந்து படைச்சிருக்கிறாரு. அப்படியா நல்ல ஆண்டவர் அவர். அவர் ஒன்னால தீமை செய்கிற தேவன் அல்ல. நீங்க நோச்சிக்கணும், நோய்களை தேவன் தர. சில பேர் சொல்லுவாங்க கத்தர் அனுமதிக்கிற, கத்தர் தாரா நோய். கத்தர் தாரது இல்ல, பொய். அது பிசாசு சொல்ற பொய். கத்தர் நோயை தருவாரா? கத்தர் கடன் பிரச்சனையை தருவாரா? கத்தர் உனக்கு துக்கத்தை தருவாரா? கத்தர் சோதிப்பார். தேவன் வேதம் சொல்ற தேவன் ஒருவரும் சோதிக்கிறவர் அல்ல. அவன் அவன் தன் தன் சுயத்தான் சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். உங்களோட சொந்த பிரச்சனை இதெல்லாம். இது நம்ம சொந்த பிரச்சனைங்க. தேவன் அதை பார்த்துக்கொண்டே இருப்பார். எப்ப மனம் திரும்புவான்? எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருவான்? எப்ப இவன் தேவனுடைய வார்த்தைக்கு பரிசுத்தாக்கு நேராக என்னுடைய பிள்ளை வருவான் என்று சொல்லி ஆண்டவர் அதைத்தான் பார்த்துட்டு இருப்பார். அப்ப வரும்பொழுது மாத்திரம்தான் ஆவியான கிரியை செய்வார். அது மட்டும் ஆவியான பேசாம இருப்பார். நீங்க உங்களை சரி உன்னை விட்டு விருப்பப்படி நடந்துக்கோ, விருப்பம் நடந்துக்கோன்னு சொல்லி ஆண்டவர் இருப்பார். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன என்று சொல்லி நாம் அதை கேட்டு நாம் அதுபடி நடக்க நாம் ஒப்புக் கொடுக்கணும். அதுக்குதான் தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கிறதுக்கு தான் தேவன் அழைச்சி ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணி சபையிலே வைத்திருக்கிறார். அவர்களை நாம் தூக்கப்படுத்துறதுக்கு அல்ல. அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதுன்னு சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக அதை சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 29 எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 29 வசனம்.
ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
நீங்கள்
என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. உங்களுக்கும் உண்டு.
சரி, இப்ப நாம யோசிக்கிறோம். நமக்கு போராட்டம் வருகிறது, அதுக்கு மேலே சொல்லுகிறது பாடுபடுகிறது வருகிறது. சரி, உண்மையை சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்க எத்தனை பேர் பாடுபடுறீங்க? கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் சுயசேய சொல்லத்தின் நிமித்தமாகவும் அல்ல இந்த காசை கொடுத்துட்டேன் அல்லது சுயசேய வருவிக்க போன இடத்துல பிரச்சனை அல்லது சபைக்கு வந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்க எத்தனை பேர் பாடுபடுறீங்க? கிறிஸ்துவின் நிமித்தமாக எப்ப நீங்க பாடுபட்டுருக்கீங்க? பாவத்துக்கு விரோதமாக போராடுறதில் சத்தம் சித்தத்துக்கு தக்க விதமா இந்த நீ போராடணும் சொல்லுறது என்ன சேர்த்துதான் பிரசங்கம் எனக்கு தான். ஓகே, அப்ப கிறிஸ்து நிமித்தம் பிள்ளைய இவ குடும்பங்கள் வந்து பிள்ளைய படிப்பிக்கணும். புருஷன் அங்க புருஷன் ஒரு நாட்டில், பிள்ளை வெளிநாட்டில் கொண்டு வந்து பிள்ளைய படிப்பிக்கணும் கஷ்டம். அவர் அங்க இன்னார் சொன்னது புருஷனை விட்டுட்டு வந்து தன்னு பிள்ளைய படிப்பிக்க சொல்லி வேதம் அப்படி சொல்லி இருக்குதா? கஷ்டம் கஷ்டம் பாடு கஷ்டம் கடன் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை கடன் வாங்குறது பிரச்சனை படுறது கடன் வாங்கி தசம் வாங்க மாட்டியா? பரவாயில்ல, அப்படி போட்டா பரவாயில்ல. ஆண்டவரே தசம் வாங்கி கடன் வாங்க போட்டா கடன் பிரச்சனை வைமையான் நாம போயிட்டு போய் முட்டி மோதிட்டு வந்து இந்த வேதவசம் சொல்கிற பாடுகள் வேதவசம் சொல்கிற காரியங்கள் வந்து கிறிஸ்துவ நிமித்தமாக பவுல் எழுதுகிற காரியம் தான். அது அவர் நிமித்தமாக சுயசேஷத்துக்கு போனேன் அடிச்சு போட்டாங்க ஐயா நல்ல சுயசேஷத்துக்கு போன சுயசேஷம் சொன்னேன் கல்லாரி துப்பி போட்டான் தேவனுக்கு துப்பிட்டான் சந்தோஷம். எல்லாரும் நாம கிறிஸ்துவ நீத்தமா நான் இதை யோசிச்சு ஆண்டு சொன்னாரு என்னட கேட்ட கேள்விதான் உங்களை கேட்கிறேன். நீ கிறிஸ்துவ நீத்தமா என்ன பாடுபட்டுருக்கா? ஆண்டவரே உங்க நிமித்தமா பட்டது கொஞ்சம் ஆரம்பத்தில் சச்சிக்கப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் பட்டிருக்கிறோம். மற்றெல்லாம் நம்மளுடைய சொந்த சொந்த ஓன் பிரச்சனை, ஓன் ப்ராப்ளம், சொந்த பிரச்சனை தான். எதுல என்ன சொல்றீங்க? ஆண்டவர் நல்லவராயிருந்து, தேவர் இரக்கம் உள்ளவராயிருந்து உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய துக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே, இட் இஸ் மை ஃபால்ட். நானாக தேடிக்கொண்டது, நானாக தேடிக்கொண்டது. ஆண்டவரே, பிளீஸ் ஹெல்ப் மீ. ஆண்டவரே, இது எனக்குரிய, இது நானாக தேடிக்கொண்டது, இவைகள் எனக்கு நானாக தேடிக்கொண்டது, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சுகமாக்குங்க, இது எனக்குரியதல்ல. ஆகவே அவைகளை நீங்கள் எடுக்கும் பொழுது, அவைகளை தேவனிடம் கேட்டு நீங்கள் அதை ஒப்புரவாகும் பொழுது, தேவன் உதவி செய்ய வல்லவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆகவே இந்த பாடுகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டு, நாம வேதத்தின் பாடுகள் எடுத்துக்கொண்டு, பவுலோட ஒப்பிட்டு, எனக்கு இவ்வளவு பாடுகள், எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு எனக்கு இவ்வளவு வேதம், எனக்கு கண்ணீர், இவ்வளவு கஷ்டங்கள், நீ உண்ட பாடுபட்டு பவுலோட கூட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு நாம வந்துட்டோம் சில பேர். அது வந்து இட்ஸ் நாட் ரைட் வே. அது சரியான பாடுகள் இல்லை. ஆண்டு பிலிப்பியர்ல நாலாம் அதிகாரம் பவுல் என்ன சொல்றான்னு சொன்னா, பவுல் என்ன சொல்றான்னு சொன்னா, சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் நாலாம் என்ன சொல்றது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்றே மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. சந்தோஷத்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்றே நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் ஆவியானவர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் ரோமர் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, கிறிஸ்துமஸ் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை கிறிஸ்துமஸ்ல போட்டு கலந்து, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி, அப்படி கலப்படமாக்கி புசித்தோம், குடிப்போம், கொண்டாடுவோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தான் பவுல் எழுதுகிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தாவுக்கு சந்தோஷமா இருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள சந்தோஷமா இருங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள சந்தோஷமா இருங்க, அவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருங்க, சபையில சந்தோஷமா இருங்க, வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் சந்தோஷமா இருங்க, அக்கியமா இருங்க, ஒருமனமா இருங்க என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காலங்கள் கடந்து போய்விடும். இந்த தேசத்தை விட்டு நான் 2003 ஆண்டு போய் இந்த இப்ப போன மாதிரி இருக்கு. 17 வருஷம் ஆச்சு. நாட்கள் போயிட்டு பாருங்க. இந்த நாட்கள் நாம காலங்கள் போய்விடும். நாம் கிறிஸ்துவ கொண்டு செய்ய மறித்து போய்விடுவோம். எனக்கு அன்பான சகோதரர் மறித்து போனதெல்லாம் கேள்விப்பட்ட நேற்று அவங்க நண்பராக இருக்கிறார்கள் முதல். யூனோ, அவர் சொன்ன ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆரம்பத்தில் அவரோட நான் கதைக்கும் பொழுது, அவர் அங்க லண்டனை கடந்து வந்து கதைக்கும் பொழுது சொன்ன காரியம், காலம் வயது போயிட்டு ரஞ்சன், கிறிஸ்துவுக்கார என்ன சொல்லு செய்யல பெருசா சொன்னார். சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் கொடுக்கப்பட்ட நமக்கு தரப்பட்ட நேரங்கள் கொடுக்கப்பட்டது, நமக்கு தரப்பட்டது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள், தாசன் எனக்கு தெரியும், இந்த பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன வயதுல இருந்து அவர் ஊழியத்தில் இருந்த மகன் கொடுக்கப்பட்டது பாருங்க. அப்படியாக இந்த கொடுக்கப்பட்ட நேரங்களை ஞானமா நான் பயன்படுத்தினேன்னா நான் தான் வினர். அல்லேலூயா. எனக்கு உலகத்தில் நாம் எப்படி வாழலாம்? உலகத்துக்கு நான் உலகத்துக்கு ஆகிய பாரு, உலகத்துக்காக உழைக்கிறதுக்கு வாலிய பிள்ளைகளை கேளுங்க. உலகத்துக்காக உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கு. அவனுக்கு உங்களுடைய பஸ்ஸுக்கு வேலை செய்து கொடுக்கறதுக்கு, கட்டடம் கட்டி கொடுக்க, அந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்ய, உலகத்தில் வாலிபர்களும் பெலசாலிகளும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்தில் வேலை செய்யறதுக்கு. ஆனா தேவனுடைய சபையில வேலை செய்ய, தேவராட்சியத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஆக்கள் இல்லையே. கொடுக்கப்பட்ட வேலையையும், கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும், கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும், வல்லமைகளையும், ஞானத்தையும், தாளந்துகளையும், திறமைகளையும் அப்படியே புதைத்து வைத்து அதை உலகத்தில் செலவழித்து அவனுக்கு உழைச்சி கொடுத்துட்டு போறதால தேவராட்சியம் கட்டப்படாது. தேவராட்சியம் குறைந்து கொண்டே போ. தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் வந்து தேவராட்சியத்தில் இதை முதலீடு செய்வீர்கள். ஆனால் உங்களுடைய பெலம், உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், ஆலய பிள்ளைகள், உங்கள் தரப்பட்ட எல்லாம் முதலீடு செய்வீர்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள, குடும்பத்தை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள், தேவராட்சியத்திலேயே நீங்கள் ஒளி வீசுவீர்கள். அல்லேலூயா. காலம் கடந்து போய்விடும், காலம் கிரிகிரியா போயிருமுங்க. நாட்கள் பொல்லாத விட காலத்தை நாட்கள் பொல்லாதவை என்ற காலங்களுக்குள் நாம் போய்விட வேணாம். காலங்கள் கடந்து போயிடும், பணங்களை நாம் சேர்க்கலாம் சேர்க்கலாம் சேர்க்காம விடலாம், அவைகள் எல்லாம் கடந்து போய்விடும். தேவ ராஜ்யத்துக்காக நம்ம செய்யறதுல நீங்க உண்மையா இருங்க. இந்த வருஷத்துல கடைசி நாங்க வந்து நிக்கிறோம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 2019 இந்த 12 மாசமும் தேவராட்சியத்திலே நான் என்னத்தை நான் விதைத்திருக்கிறேன், தேவராட்சியத்துக்கு நான் எந்த அளவு நான் செலவு செய்யப்பட்டிருக்கிறேன், நான் செலவு பண்ணப்படவும் விரும்புகிற போல் சொன்னாரு. நான் செலவு செய்யப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் இழந்து இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவைகள் தான் ஆசீர்வாதமான காரியம். ஹலலுயா. ஆகவேதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் வந்து, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே போல சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கு அவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ள பிலிப்பியர் 4:7 வாசிங்க. 4:7
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக.
பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. முக்கியம் சிந்தைகள் எண்ணங்களை கிறிஸ்து எண்ணங்கள் முக்கியம் எண்ணம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பதான் அது நம்மளை காத்துக்கொள்ளும். அப்ப எண்ணங்கள் நினைவுகள் நமக்கு சரியாக இருக்குமானால், தேவராட்சியத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்குமானால், நான் தேவராட்சியத்துக்குரிய காரியத்திலே நான் சிந்திப்பேனானால் அப்பொழுது தேவ சமாதான உள்ளத்தை காத்துக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி சகல் தான், போராட்டம் தான். எல்லா வகையிலும் நான் போராடி வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் நல்ல போராட்டத்தை போராடு. கிறிஸ்துவுக்குள்ள நல்ல போராட்டத்தை நாம கிறிஸ்துவுக்குள்ள போராடாம கிறிஸ்துக்கு வெளியே தானே போராடுகிறோம். காத்துக்கொள்ளும் புகழ் எதுவோ பாருங்க, கடைசியா சோருடே எட்டாம் வசனம் பாத்தீங்க.
கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ.
பாருங்க, உண்மை உள்ளவைகள் இவைகள் கடைசியாக சொல்லி முடிக்கிறோம். உங்களுக்கு சிந்தனைகள் எப்படி இருக்கும் கடைசியாக சகோதரே, உண்மை உள்ளவைகள் இவைகளும். அப்ப உண்மை உள்ளவைகள் சொன்னா, அவனவன் பொய்யை களைந்து போட்டு மெய்யை பேச கடவுள். பொய் சொல்லுறது வந்து நாக்கு, பொய் பேசக்கூடாது. ஆண்டவருக்கு பொய் சொல்லக்கூடாது, பக்கத்தில் சவரங்க பொய் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும், டாக்ஸ் கட்ட வேண்டிய டாக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும், நம்மளோட சமுதாயத்துக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு நான் உண்மையா இருக்கணும். உண்மை உள்ளதுதான் முக்கியம், உண்மை முக்கியம். உண்மை இல்லாட்டி பொய். கத்தர் உண்மை உள்ளவர், மற்றவர் பொய் உள்ளவர். அவர் பிதா, அவர் பொய் மாத்திரமல்ல பொய்க்கு பிதா. அவர் தான் தகப்பன், அவர் தான் உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லி இயேசு சொன்னார். அவரை இப்ப ஆண்டவர் நசுக்கிட்டார் காலால. சரி, இப்ப அப்ப பொய்யும் பொய்க்கு பிதாவும் இருக்கு. அவன் வந்து சொந்தத்தில் எடுத்து பேசுவானா, என்ன பேசுவானா, சொந்தத்தில் எடுத்து பேசுவானா, பொய் பொய்யா பேசுவான், யாரை கொண்டு பேசுவான், எங்களை கொண்டுதான் பேசுவான், யாரை கொண்டு பேசுறது, பிசாசுக்கு தங்கறதுக்கு இடம் வேணாமா, ஆலயம் நம்மளோட ஆலயம் சரியா. அப்ப பிசாசுக்கும் ஒரு பிளேஸ் வேணும் அவர் ஒப்ரேட் பண்றதுக்கு. அவர் தேடி திரிகிறதங்க, அவர் வெளியில தேட மாட்டான். அவன் வறண்ட இடங்கள் எல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு பாப்பான். ஒரு இடம் நமக்கு கிடைக்கல, சேச்சி தான் நல்ல இடம். இங்க வந்து பாப்பா எல்லாம் சோடிச்சு வடிவா இருக்கு. இவங்களுக்குள்ள போனா நம்மளோட அளவில் முடிக்கலாம். வறண்ட இடங்களில் அலைந்திருந்து இடம் தேடாமல் தான் விட்டு வந்த இடத்துக்கு இங்க இருந்து கலைச்சாச்சு. அவரை திருப்பி அவர் வந்து பார்ப்பாரு, இங்க இருந்து கலைச்சாச்சு, விட்டு வந்த இடத்துக்கு வந்து சோடிக்கப்பட்டிருக்க கண்டு வந்து இருப்பார். அப்ப பிசாசை ஆபரேட் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அது மிருகமா இருக்கலாம் அல்லது மனிதனா இருக்கலாம். மிருகங்குளுக்குள்ளையும் பிசாசு இருந்து கிரியை செய்யும். ஏன்னா ஏசு கிறிஸ்து பண்டிக் கூட்டங்களை திரட்டி விடும்போது கூட பண்டிக் கூட்டம் எல்லாம் போய் என்ன விழுந்து செத்து போயிட்டு பண்டிக் கூட்டத்துக்கு அந்த போற தாங்க இல்லாத பாருங்க. ஆனா மனுஷன் 5000 சேர்த்து வச்சிருக்கலாம் அவளுக்குள்ள. மனுஷன் தாங்குறான், 5000 வச்சு கண்ட்ரோல் பண்றான். ஆகவேதான் உண்மை உள்ளவைகள் எவைகளோ கடைசியாக சொல்லுடையது. ஆகவே நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னா, நாம இந்த காரியங்களில் நாம கொஞ்சம் மனம் திரும்ப நாம வேண்டும். ஹல்லேலூயா. உண்மைதான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. வாய்மையே வெல்லும் என்று சொல்லி சொன்னார் ஒரு பெரியவர். உண்மை நீங்க என்னதான் பொய்ய போட்டு எல்லாம் மாய்மாலங்களை பண்ணி சுத்தி அடிச்சாலும் அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே வெளிவரும். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஜனங்களா இருக்கிற நாம் தேவனுடைய வசனத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிளீஸ், நான் ஏன் சொல்றேன், நான் அனுபவத்தில் செய்த காரியத்தை நான் பேசுகிறேன், உண்மையை சொல்றேன். முடிந்த அளவுக்கு நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் நாங்கள் அனுபவத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து வந்து இவளெல்லாம் நாம முதல் பொய் நாங்கள்லாம் பொய் சொல்லி எல்லாம் வந்தார்கள் தான். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இதில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வாழ்க்கையை மாத்த 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 ஒன்றுமே செய்ய தேவையில்லை, வாழ்க்கை அப்படியே மாறிக்கொண்டு போவோம். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவனுடைய மாற்று பாருங்க, அதான் வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. என்னவா ஒழுக்கம்? ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கு எதிரான கருத்து என்ன? ஒழுக்கத்துக்கு எதிரான சொல் என்ன? ஒழுக்கக்கேடு. ஒழுக்கமின்மை, ஒழுக்கக்கேடு. சபையில ஒழுக்கமின்மை என்ன? ஒழுக்கமின்மை. சபையில ஒழுங்கு இருந்தா அது ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன். நான் பேசுறேன் தேவ வார்த்தைகள், ஓகே, நான் எந்த வார்த்தை பேசல. தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். அவர் தேவனுடைய நியமம் என்ன? சபையில தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஒழுங்கு. 2 மணிக்கு ஆராதனை என்று சொன்னா 2:30 வரணும், அது ஒழுங்கா? ரெண்டு மணிக்கு ஆராதனை எடுத்து 1:30 வரணும், அது 15 ஜெபம் பண்ணிட்டு ஆராய தொடங்கணும், அது ஒழுங்கு. தேவனுடைய ஒழுங்கு திட்டம், தேவனுடைய ஊழியக்காரர் அவங்க சொல்ற காரியங்களுக்கு கீழ்படிய வேண்டும், அது தேவனுடைய ஒழுங்கு. கசவாங்களை எல்லாம் பண்ட சாலையை கொண்டு வரணும், தேவனுடைய ஒழுங்கு. காசை கொடுக்க விருப்பம் இல்லாட்டி அதுக்கு ஒரு வார்த்தை எடுக்கிறது பைபிள்ல, அது பழைய ஏற்பாடுங்க. அது என்ன ஏற்பாடு? அது தசமம், பழைய ஏற்பாடு. உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, இதுதான் பிரச்சனை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரச்சனை இல்லை, ஒருத்தருக்கும் கொடுக்க விருப்பம் இல்லை. பச மாதிரி ஒட்டிருக்கு காசு, வராது பொக்கெட்ல. தசவாதம் வந்து ஆவிரகம் கொடுத்த தசவாதத்தை கொடுங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நியாயப்பிரமாண தசவாதத்தை கொண்டு வர வேண்டாம். நான் இந்த சபையில் நான் என்ன சபை சொன்னேன்? சரி, அதை விடுங்க. நீங்க ஆபிரகாம் தசவாதம் கொடுத்தான், யாகோபு தசவாதம் கொடுத்தான், அது தேவன் சொன்ன தசவாதம் இல்ல, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை தசவாதம் அல்ல அது. அது அவர்களை சொல்லாமலே கொடுத்த தசவாதம். ஆபிரகாமுக்கு கூடிய ஆசீர்வாதங்கள் சிலுவையிலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவர் சொன்னபடி தேவன் நியாயப்பிரமன் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி கலாத்தியர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் தசவாதங்கள் எல்லாம் சபைக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நீங்க அதை வைத்திருக்கிறது அது முறையல்ல, நல்லமில்லது. அதை கொடுக்கத்தானே வேண்டும், நாம ஆர்டர் கொண்டு கொடுக்க வேண்டியதானே, ஏன் அதை வச்சிருக்கிறோம்? சரி, இப்ப சரியான டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கிறது. தசமபாகத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மல்லிகை சொல்லப்பட்டது கொள்ளை அடிக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கு. கொள்ளை அடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றது? திருடுறதும் ரொபரி அண்ட் ஸ்டீலிங், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. களம் எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப இதுல வந்தீங்கன்னு சொன்னா பாக்கெட்ல வந்து டக்குன்னு கூட பர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு சரியா எடுக்கணும், அது களவு. கத்திய காட்டி காசு எடு, எடு காசு எடு, எங்க அது கொள்ளை அடிக்கிறது. இது இதுதான் சரியா டிரான்ஸ்லேஷன். எது கொள்ளை அடிக்கும், இதுதான் சரியா டிரான்ஸ்லேஷன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது என்னுடைய பணத்தை நீங்க கொண்டு வந்து நான் கொடுக்கணும் அதுகளை, சரி. ஹல்லேலூயா. அப்ப அதான் ஒழுக்கம், ஒழுக்கம் வீட்டில், ஒழுக்கம் குடும்பத்தில், ஒழுக்கம் பிள்ளைகள்ல, ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும். ஒழுங்கா நாங்கள் நட குடும்பத்தை நடத்த வேண்டும். ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ, நீதி உள்ளவைகள் இவைகளோ, கற்புள்ளவைகள் இவைகளோ. தேவன் நீதிபரராக இருக்கிறார். நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இவைகளை நாம் எதை யோசிக்கணுமா? ஓ, நான் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறேனே, அதை நான் சிந்திக்கணும். நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேனே, அதை நான் சிந்திக்கணும். அப்ப அதே சிந்தித்துக் கொண்டிருக்கேன். ஓகே, நான் இதுல தவறுறேனே, அது சபைக்கு வந்து நான் வார்த்தையை கேட்கிறேனே. ஓகே, உங்களை இதயத்தில் அது பேசப்படுகிறதா? ஓகே, இதுல நான் தவறுகிறேனே, இது நான் சரி. என்னத்துக்காக வேண்டிய வார்த்தை பேசப்படுகிறது? நம்மளை நாம் திருத்திக் கொள்ளும்படியாக, அவனை ஆசீர்வதிக்கும்படியாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்திருக்கிறீங்க, வெளியில குளிர் மழை ட்ரெயின் ஏறி அங்க ஏறி கத்திரிட்டு வந்து வார்த்தையை வந்து கேட்க வேண்டும், நான் திருந்த வேண்டும், நான் கத்திரிக்காக வாழ வேண்டும் சொல்லி ஒரு நோக்கத்தோட நீங்க வந்திருக்கீங்க, நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை அப்படித்தான் அனுப்புவார். உங்களுக்கு எந்த வியாதி நோய் இருந்தாலும் இன்றைக்கு நான் ஜெபிப்பேன், இன்றைக்கு உங்களுக்கு அவைகள் இன்றைக்கு நாங்கள் முடிய விட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் சொல்லி நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். இங்க கர்த்தரால் எல்லாம் கூடும். தேவனுடைய வார்த்தை அப்படியா சொல்லுகிறது. அவரால் எல்லாம் கூடுமென்றபடியால் தான் நாங்கள் இந்த வார்த்தையை தைரியமாக பேசுகிறோம். அவர்கள் எல்லாம் கூடும் என்றபடியால் தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையால் எல்லாம் கூடும். வாழ்க்கையே உங்களுடைய வாழ்க்கையே தலைகளாய் மாறும். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்திலே பிரிதியாய் இருப்பதாக. பிரிதியாய் இருப்பதாக சொன்ன பிரிதி சொன்ன பிரியமாக விருப்பமாக அவர் பிரியாயிருப்பதாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய பேச்சுகள். இன்னொரு காரியம், அப்ப வாயின் வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியம். நீங்க அதிக யாகோபுல எழுதப்பட்டிருக்கிறது, வாய் நாக்க குறிச்சு எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் நிறைய தடவை மெசேஜ் கேட்டிருக்கிறோம். அந்த 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 நாக்க என்னது சொல்லப்பட்டிருக்கிறது, அது விஷயம் நிறைந்த உலகம், அது காட்டை கொளுத்தி விடுகிறது, அப்படி இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். அந்த அதே நாக்க நாம் ஏன் மற்ற பக்கம் திருப்பக்கூடாது? வாழ்க்கைக்கு ஆசீர்வாத பக்கம் திருப்பக்கூடாது? சரி, பிள்ளையான பக்கத்தை விடுங்க. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் சொல்லக்கூடாது. என்னுடைய வியாதிகள் நீங்க நான் சோமா இருப்பேன் சொல்லி நாக்கு நான் சொல்லக்கூடாது. ரோமர் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப விசுவாசித்தா மட்டும் காணாது, அந்த அறிக்கை பண்றதுலதான் ரட்சிப்பு இருக்கிறது. அறிக்கை பண்ணுகிற சொல்லுறதுலதான் ஏன் தேவன் அந்த வார்த்தையை வச்சிருக்கான்னு சொன்னா, நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் சொல்லுகிற வார்த்தையினுடைய பவர்ல வந்து ஒரு விடுதலை இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிழையான வழியில போயிருக்குமானால் நம்முடைய வாயாலேயே நம்முடைய வாழ்க்கை, பாருங்க, பெரிய கப்பலா இருந்தாலும் ஒரு சின்ன சுக்கான் திருப்பப்படும். அதே போல ஒரு பெரிதான ஒரு சிக்கலான காரியமா இருந்தாலும், ஒரு பெரிதான ஒரு சிக்கலான வாழ்க்கையை நம்ம எடுக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய வாயின் வார்த்தையை நம்முடைய அறிக்கையால அவைகளை நாம் வாழ்க்கையை சக்கரத்தை நாம் மாற்றி விடலாம், ஆசீர்வாதமாக மாற்றி விடலாம். பிசாசு 72 வார்த்தைகளை பேச பழகிக்கொள்ள வேண்டும். இப்படி எழுதியிருக்கிறது. ஆகவே நான் கிறிஸ்துவுக்கு நான் அடிமை, நான் உலகத்துக்கு நான் அடிமை இல்லை, கிறிஸ்துவுக்கு நான் அடிமை. அப்படியாக நாம் சொல்ல பழக, அதுதான் ஞானம்.
வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் போய்
சொல்லாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாக போய் போய் சொல்லக்கூடாது. சத்தியம் சத்திய சத்திய உண்மை சத்தியத்துக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சத்தியத்துக்கு விரோதமா நீ பொய் சொன்னி என்று சொன்னா அது சாத்தானால வர காரியம். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறவன் சாத்தான், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறவன் மாம்சம். அது உன்னுடைய சொந்த மாம்சமான காரியம் தான். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லும், சத்தியத்துக்கு விரோதம், சத்தியத்தோடு சேர்ந்து பேசுற ஒரு பரிசுத்தாவியானவர் சத்தியத்துக்கு பொய் சொல்ல. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமே அல்ல, இது பரிசுத்த ஆவியானால வருகிற காரியம் அல்ல, இது தேவனால வருகிற காரியம் அல்ல. இந்த ஞானம் வந்து இது உலகத்தால் வருகிறது, மாம்சத்தினால வருகிற காரியம். இந்த ஞானம் வந்து சம்பந்தமானதும் என்னவாம், இந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வர ஞானமாயிராமல்,
பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும்
பேச்சனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கும். வைராக்கியமும் விரதமும் அங்கே உண்டோ அங்கே கலவும் தகசுகளும் உண்டு. தயவு செய்து நான் யாரை எல்லாரையும் நான் மன்னிச்சிருக்கிறேன். நான் தைரியமா நான் சொல்லுவேன், எனக்கு நான் எல்லாரையும் நான் தேவன் சன்னியாசம் நான் மன்னித்திருக்கிறேன், எல்லாரையும் நான் மன்னித்திருக்கிறேன். அது தேவன் தந்த ஒரு கிருப்பு, தேவன் தந்த ஒரு பேர். எல்லாரையும் நான் மன்னித்திருக்கிறேன். அப்படி நான் மன்னித்திருந்தால் தான் நாம் சுகமா இருக்கலாம். அப்படி மன்னித்தாலும் நம்முடைய மனம் வந்து கிளியரா இருக்கும், நம்முடைய ஊழியம் வந்து சிறப்பா இருக்கும். எல்லாரையும் நான் மன்னிக்கணும். அப்ப நீ பாத்தீங்கன்னா அதுதான் ஞானம். வைராக்கியம் வச்சுக் கொள்ள கூடாது. இவரோட நான் கதைக்க மாட்டேன், இவரோட நான் பேச மாட்டேன், நான் இப்படி கொடுக்க மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், அப்படி ஒரு வைராக்கியம் வைராக்கியம் வைராக்கியம். அது மாம்சத்துக்குரிய காரியம் வைராக்கியம். கிறிஸ்துவுக்கா வைராக்கியம் பாராட்டுங்க பாபம். கிறிஸ்துவுக்கா வைராக்கியம் பாராட்டி பேசுறது, கிறிஸ்துவுக்கா வைராக்கியம் பாட்டி பாராட்டி பேசலாம், வெளியில போய் நின்று பேசலாமே. ஆனா மனுஷன் தனக்கா வைராக்கியம் பாராட்டி, அது மாமிசத்துக்குரிய காரியம், அது ஆசீர்வாதத்தினோட வாழ்க்கையில கொண்டு வராது. நான் சொல்லுகிற காரியம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற காரியங்கள், அவைகள் எல்லாம் நான் உடைத்தறிய வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆகவே விரோதம் எங்கே உண்டோ அங்க கலகம் உண்டு. ஆகவே அது வந்து இப்படிப்பட்ட ஞானம், உலகத்துக்குரிய ஞானம். ஆகவே ரெண்டு வகையான ஞானம் இருக்கிறது, உலகத்துக்குரிய ஞானம் இருக்கிறது, பரலோகத்துக்குரிய ஞானம் இருக்கிறது. ஆகவேதான் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும். அது வாசிங்க இருக்கா 17 வசனம்.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது.
இதுதான் பரிசுத்தாவியானவர் தருகிற ஞானம், இதுதான் தேவ ஞானம். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா எல்லோருமா? ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைகள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தாவப்பணி, நன்றி. கலங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம், வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே கத்தாவே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே, என்னை நடத்தின கத்தரை உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே கத்தாவே, எங்கெங்கெல்லாம் குறைகள் இருந்ததோப்பா, எங்கெங்கெல்லாம் நான் தவறுகிறேனோ அங்கெல்லாம் நான் மனம் திரும்புகிறேன், அங்கு நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். உங்களுடைய சபையிலே நீர் பேசுகிறேன், உங்களுடைய சன்னிதானத்திலே நீர் பேசுகிறேன். நீர் பேசுகிறீர் ஐயா, நீர் பேசுகிறீர் ஆண்டவரே கத்தாவே. நீ நீதி உள்ள தேவன், உங்களால் எல்லாம் கூடும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கத்தாவே, நீதி செய்கிற கத்தரப்பா, இன்னால ஒரு விடுதலை உண்டாவதாக, சபையிலே ஒரு விடுதலை உண்டாவதாக, வைராக்கியங்கள் எல்லாம் விலகி போவதாக, தீமைகள் எல்லாம் அகன்று போவதாக, பாவித்த நினைவுகள் எல்லாம் அகன்று போவதாக, தேவ சிந்தை உண்டாவதாக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இருதயத்திலே எழுதப்பட்ட ஆடிகளால் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிதாவே ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்காக வாழ, உமக்காக வாழ, உமக்காக வாழ இயேசுவே. 2020 ஆண்டு ஆண்டவரே பெருதான் அறுபடி என்று சபையிலே உண்டாக்குவீராக. ஆண்டவரே ஜனங்கள் மகிழ்ச்சியும் பெருகினார்கள் அப்பா, இஸ்ரவேலிலே மிகுதியும் பலியும் பெருகினார்கள், தேவ ஜனங்கள் பெருகுவார்கள், தேவ சபை பெருகும். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா.